வேத ஆராய்ச்சி அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம்.
நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் நீர் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக, சிலாக்கியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அநேக புதிய வாய்ப்புகளை கர்த்தர் எங்களுக்கு தந்தி நன்றி 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 ராஜா. ஆண்டவரே, சோவீனத்தோடு பலவீனத்தோடு உமை நோக்கி பார்த்த ஒவ்வொருவருக்கும் அற்புதமான சுகத்தை கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். குழப்பங்களின் மத்தியில் இருந்தவர்களுக்கு, பிரச்சனைகளின் மத்தியில் இருந்தவர்களுக்கு உங்களுடைய சமாதானத்தை கர்த்தர் கொடுத்தீர். அதற்காக உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் ஜபங்களை கேட்டு பதில் சொன்னதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நேரத்திலேயும் தங்கள் குடும்பங்களை விட்டு தூர இடங்களில் இருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர்தாமே எல்லா தீமைகளுக்கும் அந்த இடத்திலே அவர்களை விலக்கி காத்து சரீர சுகத்தோடு பலத்தோடு தன்னுடைய கடமைகளை உற்சாகத்தோடும் சந்தோஷத்தோடும் செய்ய கருவை தாரும். அவர்கள் வியாபாரத்திற்காக சென்றிருந்தாலும் சரி, படிப்பிற்காக சென்றிருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கைக்காக சென்றிருந்தாலும் சரி, கர்த்தர் அவர்களுக்கு போதுமானவராக இருந்திருந்தாலும், அன்றுவரே தூர இடத்தில் இருக்கிற குடும்பங்களோடு எப்பொழுதும் நல்ல ஐக்கியம் கொண்டவர்களாக, நல்ல தொடர்புள்ளவர்களாய் தொடர்ந்து வாழ கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றித்தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அப்பா, இந்த நாட்களிலேயும் தங்கள் வீடுகளை கட்டிக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, அதற்கு தேவையான பண சகாயத்தை கர்த்தர் அருளி செய்தலும், வேலை செய்தவர்களுக்கு தேவையான பாதுகாவலை தாரும், ஞானத்தை தாரும். அந்த வீடு ஏற்ற நேரத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்டு உம்முடைய நாம மகிமைக்காக அதில் உம்முடைய பிள்ளைகள் வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, அந்த நாட்களிலேயும் வியாபாரம் தொடர்பாக பற்பல இடங்களுக்கு பிரயாணப்படுகிறவர்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். வேலை மாற்றத்தை நிமித்தமாக பிரயாணப்படுகிறவர்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். புதிய இடங்களிலே வீடு தேடுகிறவர்களுக்கு நல்ல வீடுகளை கர்த்தர் வாய்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலேயும் நீண்ட நாட்களாய் படுக்கையில் இருக்கிற எங்களுடைய வானொலி நேயர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையினாலே அவர்களை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்தள்ளும். கர்த்தர் அவர்களை தொட்டு எழுந்து நடக்க செய்யும். உற்சாகத்தோடும் சந்தோஷத்தோடும் குடும்ப காரியங்களிலே பங்கு பெறுகிறவர்களாய் கர்த்தர் அவர்களை மாற்றித்தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். யாராவது நீண்ட நாட்களாக வியாதியோடு இருந்து மன துயரத்தோடு இருப்பார்கள் என்றால், ஆண்டவரே அவர்களுக்கு இறங்கி அவர்கள் உம்முடைய சத்தத்தை கேட்கவும், உம்மோடு கூட நெருங்கி ஐக்கியமுள்ளவர்களாய் வாழவும், உம்மிலே புதுபலன் பெறவும் கர்த்தர் அருள் புரிய வேண்டும் என்று கேட்கிறோம். ஆண்டவரே, பற்பல விதமான ஆபத்தான இடங்களிலே வேலை செய்கிற கிறிஸ்துவின் அன்பு ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பினாலே நெருக்கி ஏவப்பட்டு தியாகத்தோடு அவர்கள் செய்கிற பணியிலே கர்த்தர் அநேக ஆத்துமாக்களை நீர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். நித்திய நித்தியமாய் உம்மை அறிந்து கொள்ளும் கிருபையை அவர்களும் மூலமாய் அநேகர் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். ஐயா, ஆண்டவரே, இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலையும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கண்டு உம்மை மகிமைப்படுத்துகிற உள்ளங்களோடு இல்லங்களோடு நாங்களும் இணைந்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய ஆண்டும் புதிய நன்மைகளையும் அநேக ஆசீர்வாதங்களையும் உமக்குள்ளே பெற்றுக்கொள்ள, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள நீரே அருள் புரிய உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
கடந்த மாதம் ஒலிபரப்பப்பட்ட நிகழ்ச்சிகள் அனைத்தும் MP3 CD-ஆக இப்பொழுது கிடைக்கிறது. நீங்கள் கேட்க தவறியிருந்தாலோ அல்லது உங்கள் நண்பர்களுக்கு பரிசளிக்க விரும்பினாலோ இதை நீங்கள் வாங்கிக் கொடுக்கலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444-908-12-12. மறுபடியும் கூறுகிறேன், 0444-908-12-12.
Oh,
பிரியமானவர்களே, இன்று நாம் ஒன்றியவான் 3:4 முதல் சிந்திக்கப் போகிறோம். செயல்படும் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே காணப்படும் 2 சுபாவங்களை குறித்து இந்த பகுதியிலே அப்போஸ்தலன் யோவான் எழுதியிருக்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். 1 யோவான் 3:4. பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். இந்த வசனத்திலே நாம் பார்க்கிற செய்கிற என்ற வார்த்தையானது ஒரு மனிதன் தொடர்ந்து ஒரு காரியத்தை செய்வதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு வார்த்தை. அதாவது பாவ பழக்கத்திலே அவன் வாழ்கிறான் என்று சொல்லலாம். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட மனிதர்களை குறித்து நீங்களும் அறிந்திருப்பீர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் முன்னதாக நம்மிலே பலர் இவ்வாறுதான் தொடர்ந்து பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். அநேகருக்கு நல்ல வேலைகள் இருந்தாலும் அதைவிட தங்களுக்கு விருப்பமான மதுவிலும் மாதுவிலும் பணத்திலுமே தங்கள் கவனத்தையெல்லாம் செலுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கை என்றால் இதுதான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்திலே நாமும் இதுதான் வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டிருந்தோம். அதாவது தொடர்ச்சியாக நாம் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை குறித்துதான் பாவம் செய்கிற எவனும் என்று யோவான் சொல்கிறார். அதாவது பாவம் செய்கிற எவனும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த வசனத்திலே நாம் பார்க்கிற மற்றும் ஒரு பகுதி, பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான் என்று வாசிக்கிறோம். தேவனாய கர்த்தர் சில கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். யாத்ராமும் 20:14 பார்க்கும்பொழுது விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறார். இன்றும் மனிதர்களை பார்த்து நீங்கள் விபசாரம் செய்யாதிருங்கள் என்றுதான் கூறுகிறார். இந்த காலங்களிலே காணப்படுகிற எல்லாவற்றையும் புதிய கோணத்திலே பார்க்க வேண்டும் என்று சொல்லுதல் புதிய பார்வை அல்ல. இது எல்லாமே ஏற்கனவே காலம் காலமாக இருக்கும் பழக்கங்கள்தான். சரியாக சொல்ல வேண்டுமென்றால் இது மனிதனின் நாகரிகமே இல்லாத காலங்களிலேயும் அப்படித்தான் இருந்திருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம் என்று வாசிக்கிறோம். தேவனாய கர்த்தர் கட்டளையை எழுதி கொடுத்தார். ஏன்? அப்பொழுதுதான் நாம் பாவிகள் என்பதை நாம் அறிந்து கொள்வோம் என்பதற்காக. அது மட்டுமல்ல, அவர் நம்மிலே எதை எதிர்பார்க்கிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்வதற்காகத்தான் கட்டளையாக எழுதி கொடுத்தார். அதுதான் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின் நோக்கம். நாம் ரட்சிக்கப்படுவதற்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. மனிதனானவன் பாவியாய் இருக்கிறான் என்பதை அவனுக்கு வெளிப்படுத்துவதற்காகவே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அடிப்படையாக பாவம் என்றால் என்ன என்று சொல்வோம்? தேவனுடைய விருப்பத்திற்கு எதிரான எல்லாமே பாவம்தான். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் தேவனுடைய சித்தத்திற்கு அடிபணியாதவன் பாவியாயிருக்கிறான். ஒருமுறை ஒரு ஞாயிறு பள்ளியிலே ஒரு மாணவியினிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதாவது பாவம் என்றால் என்ன என்பதற்கு ஒரு விளக்கம் சொல் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த மாணவி சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீங்கள் செய்ய விரும்பும் எந்த ஒரு செயலாகவும் இருக்கலாம் என்று நினைக்கிறேன் என்று சொன்னாள். அருமையானவர்களே, அந்த பிள்ளை கூறியது சத்தியத்திலிருந்து தூரத்தில் இல்லை. இயற்கையாகவே எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருக்கிற பழைய சுபாவமானது பரிபூர்ணமாக தேவனுடைய சித்தத்திற்கு எதிரானதாகவே இருக்கிறது. இதைத்தான் பரிசுத்த பவுல் ரோமர் 8:5 இவ்வாறு சொல்லியிருக்கிறார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அதுதான் பழைய மனுஷ சுபாவம். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? மாம்சத்தின்படி நடக்கிறீர்களா அல்லது ஆவியின்படி நடக்கிறீர்களா? தொடர்ந்து 6 பவுல் மாம்ச சிந்தை மரணம் என்று சொல்கிறார். மரணம் என்று சொல்லும்பொழுது தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்படுவது. இதை குறித்துதான் யோவானும் கூறுகிறார். மாம்சத்தின்படி நடக்கும் ஒரு கிறிஸ்தவனாய் இருந்து கொண்டு தேவனோடு கூட ஐக்கியமுள்ளவர்களாக வாழ முடியாது. பாவத்திலும் வாழ்ந்து கொண்டு தேவனோடும் ஐக்கியமாயிருக்கிறேன் என்று யாரும் சொல்ல முடியாது. அருமையானவர்களே, இன்று அநேகர் சொல்கிறார்கள், நான் எவ்வளவு அதிகமாக தேவனை நேசிக்கிறேன், அவருக்காக நான் சேவை செய்கிறேன், அவர் எவ்வளவு அற்புதமானவர் என்றெல்லாம் கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் அப்படி வாயினாலே கூறினாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து அவர்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்கள் தேவனோடு ஐக்கியப்பட்டவர்கள் அல்ல. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஏனென்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது மட்டுமல்ல, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். ரோமர் 8:6-7 அதை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலன் பவுல் எழுதும்பொழுது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படும் முன்னதாகவே பாவம் இருந்தது, ஆனால் அது மீறுதல் அல்ல என்று சொல்கிறார். இங்கே அப்போஸ்தலன் யோவான் என்ன சொல்கிறார்? பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான் என்று சொல்லியிருக்கிறார். எனவேதான் நாம் என்ன சொல்வோம், பாவம் செய்கிற ஒவ்வொருவரும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறார்கள். ரோமர் 4:15 நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதல் இல்லை என்று பவுல் சொல்கிறார். ஆனால் அங்கே பாவம் இருக்கிறது. எனவேதான் ரோமர் 5:12 ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று என்று சொல்கிறார். இதன் பொருள் என்ன? நாம் எல்லாரும் ஆதாமிலே பாவிகளாயிருக்கிறோம். ஆதாமுடைய பாவமே நம்முடைய பாவமாயிருக்கிறது. நியாயப்பிரமாணம் வரும் முன்னதாகவே பாவம் இருக்கிறது. ரோமர் 5:13 பாருங்கள், நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்திலே இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாதவனாயிருந்தான், பாவத்திலே அவன் இருந்தான். இருந்தாலும் அது நியாயப்பிரமாணத்தை மீறுதல் அல்ல. ஏனென்றால் அந்த காலகட்டத்திலே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. இது மட்டுமல்ல, ரோமர் 5:14 பாருங்கள், அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். அருமையானவர்களே, அவர்கள் எல்லாரும் பாவம் செய்தார்கள். ஏனென்றால் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள். ஏசாயா 53:6 ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மனிதனையும் குறித்த ஒரு அழகான ஓவியம் காணப்படுகிறது. கவனியங்கள் வாசிக்கிறேன், ஏசாயா 53:6, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் சொந்த வழியிலே போனார்கள். அருமையானவர்களே, இந்த மூன்று வார்த்தைகள், அதாவது அவனவன் தன் தன் வழியிலே என்பது நமது வாழ்க்கை சரிதையை சொல்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனை என்ன? என்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை என்ன? நாம் நம்முடைய சொந்த வழியிலே போக விரும்புகிறோம். தொட்டிலே இருக்கிற ஒரு குழந்தை ஏன் கைகளையும் கால்களையும் உதைத்துக் கொண்டு கதறி அழுகிறது? அந்த குழந்தையின் விருப்பம் நிறைவேற்றப்பட வேண்டும். அப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்களாகவே நாம் பிறந்திருக்கிறோம். தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்யும் ஒரு குணநலன் நமது இயற்கை சுபாவத்திலேயே இருக்கிறது. ஆடுகளைப் போல நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய சொந்த வழியிலே போனோம் என்ற கருத்தை உடைய எத்தனையோ பாடல்கள் இருக்கிறது. ஆனால் எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய பிள்ளைகள் அவரிடத்திலே வந்திருப்பதனாலே அவர்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறார்கள். 1 யோவான் 3:5 பாருங்கள், அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டுமே பாவத்தை எடுத்து போட முடியும். அதற்காகத்தான் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது இரண்டு முக்கியமான காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:29 யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை சொன்னார். உலகத்தின் பாவத்திற்காக இயேசு மரித்தார். இங்கே அப்போஸ்தலன் யோவான் எழுதும் இந்த நிருபத்திலேயும் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலிருந்து பாவ பழக்க வழக்கத்தை இயேசு கிறிஸ்து எடுத்து போடுகிறார் என்று சொல்கிறார். 1 யோவான் 2:2 பாருங்கள், நம்முடைய பாவங்களை நிவிருத்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து மரித்ததற்கும் பாவத்தை நிவிருத்தி செய்ததற்கும் என்ன வித்தியாசம்? அதாவது நம்மை பாவத்திலிருந்து மீட்கும்படியாக அதற்கு பலியாக அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். அது மட்டுமல்ல, பாவத்தின் வல்லமையிலிருந்து இந்த உலகத்தில் இப்பொழுதே என்னையும் உங்களையும் விடுதலை செய்யும்படியாகவும் அவர் மரித்தார். 1 யோவான் 3:5 கடைசி பகுதியிலே அவரிடத்தில் பாவம் இல்லை என்று வாசிக்கிறோம். நம்முடைய பாவத்திற்காக பரிகாரமாக அவர் மரித்தார். அதாவது அவர் பாவ நிவாரண பலியானார். எந்த கரை திரையும் இல்லாத ஒரு பரிசுத்தர். எனவேதான் நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தினாலே ஏற்படும் குற்ற உணர்வை அவரால் எடுத்து போட முடிகிறது. அது மட்டுமல்ல, பாவம் செய்யும் பழக்கத்திலிருந்தும் நாம் விடுதலை பெறுவதற்கான வல்லமையை அவர் தருகிறார். இன்று நாம் அவருக்காக வாழும்படியாக ஒரு புதிய சுபாவத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். தொடர்ந்து 1 யோவான் 3:6 பாருங்கள், அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. இங்கே நாம் பார்ப்பது என்ன? அவரிலே நிறைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற புதிய சுபாவம். இந்த சுபாவமானது பாவம் செய்யாது. இதை குறித்து தேவனுடைய மனிதர் ஒருவர் சொல்லும் பொழுது, கிறிஸ்து பாவம் இல்லாத ஒருவர், நாம் தேவனோடு ஒப்புரவாகும்படியாக தமது கிருபையினாலே அவர் பாவமானார். அது மட்டுமல்ல, ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற புதிய சுபாவமானது அவர் நம்மிலே வாழும் வாழ்க்கை என்று எழுதியிருக்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்றால் இந்த புதிய சுபாவமானது பழைய சுபாவத்தோடு சேர்ந்து கொண்டு பாவம் செய்யாது. கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிற விசுவாசி பாவ பழக்கத்திலே இருக்க மாட்டான். அதாவது, அவன் தொடர்ந்து பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டான். ஒரு பாவியானவன் எப்பொழுதும் பாவத்திலே வாழ்கிறான். ஆனால் கடவுளுடைய பிள்ளை, புதிய சுபாவத்தை பெற்ற மனிதன் பாவம் நிறைந்த வாழ்க்கை வாழ முடியாது. இதைத்தான் இளையகுமாரன் சரித்திரம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. லூக்கா 15:15-24 வசனங்களிலே இந்த சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். பன்றிகள்தான் பன்றி கூட்டிலே இருக்கும். ஒரு மகன் பன்றி கூட்டிலே வாழ முடியாது. ஒருவேளை யாராவது சொல்லலாம், அந்த இளையகுமாரன் பன்றி கூட்டிலேதானே போய் சேர்ந்தான் என்று கேட்கலாம். ஆம், அங்கேதான் போய் சேர்ந்தான். ஆனால் அருமையான சகோதரனே, அவன் அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தான். அதை நாம் மறந்து போகக்கூடாது. தேவனுடைய பிள்ளையான ஒருவன் அப்படிப்பட்ட நிலைமைகளுக்குள்ளே விழுந்து போகலாம். ஆனால் அவன் நிச்சயமாக வெளியே எழுந்து வருவான். ஏனென்றால் அவன் பிதாவின் குமாரன். பிதாவை பின்பற்றவே அவன் எப்பொழுதும் விரும்புகிறான். பிதாவானவர் நீதிபரராயிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழவே குமாரனும் விரும்புகிறான். யோவான் இந்த பகுதியிலே சொல்கிற மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான வல்லமையை தேவன் கொடுக்கிறார். எனவேதான் 6 அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை என்று வாசிக்கிறோம். நீங்களும் பண்டிக் கூட்டிலே போய் சேர்வீர்கள் என்றால் அது பழைய சுபாவம். அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே தொடர்ந்து வாழ்வீர்கள் என்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளையானதில்லை. பாவத்திலே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்றால், அருமையான நண்பனே, நீங்கள் இன்னமும் தேவனுடைய பிள்ளையாகவில்லை. ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிதாவின் தன்மை இருக்கும். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்கள் சூழ்நிலைகளை எழுதி கர்த்தருடைய ஆலோசனைக்காக எழுதுகிறார்கள். அவ்வாறு எங்களுக்கு வந்த கடிதங்களிலே ஒரு சகோதரன் எழுதிய கடிதத்தை உங்கள் முன்னாலே நான் வைக்க விரும்புகிறேன். ஐயா, ஒரு பெரிய பிரச்சனையோடு கூட உங்களுக்கு நான் இதை எழுதுகிறேன். நான் மிகவும் போராட்டத்தோடு இருக்கிறேன். நீங்கள் எனக்கு உதவி செய்வீர்கள் என்று நம்புகிறேன். பல வழிகளை நான் முயற்சித்து விட்டேன். இனி யாரிடத்திலே போவேன் என்று எனக்கு தெரியவில்லை. நான் மறுபடியும் பிறந்த ஒரு கிறிஸ்தவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். பலமுறை இதை குறித்து சந்தேகம் எனக்கு வந்தாலும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும். மாம்ச இச்சை கடுத்த பாவத்திலே நான் அடிக்கடி விழுந்து விடுகிறேன் என்று சொல்லும்பொழுது என்னை குறித்து நீங்கள் என்ன யோசிப்பீர்களோ எனக்கு தெரியாது. நித்திய ஜீவனை குறித்த தவறான நம்பிக்கையிலே நான் வாழ்கிறேன் என்று கூட நீங்கள் நினைக்கலாம். என்னை நம்புங்கள். எனது நிலை அப்படி அல்ல. நான் ரட்சிக்கப்பட்டேன் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆனால் ரட்சிப்பின் சந்தோஷத்தை, சமாதானத்தை கொஞ்ச காலமாக நான் இழந்து போனேன். அதே சமயம் நான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ நான் முயற்சிக்கிறேன். நான் வேறு எந்த காலகட்டத்திலேயும் இவ்வளவு துன்பங்களின் மத்தியிலே, மனக்குழப்பத்தின் மத்தியிலே வாழ்ந்ததில்லை என்று தொடர்ந்து தன்னுடைய நிலைமையை எழுதியிருந்தார். அருமையான சகோதரனே, சகோதரியே, கவனியுங்கள். இந்த சகோதரனுடைய கடிதம் உற்சாகமூட்டும் ஒன்றுதான். இவர்கள் இங்கே சொல்லியிருக்கிற ஒரு உண்மை என்ன? மாம்ச இச்சை கடுத்த பாவத்திலே அவர் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு இருக்கவில்லை. அதிலே அவர் வேதனைப்படுகிறார். அதை குறித்து துக்கப்படுகிறார். துடித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு சந்தோஷம் இல்லை. எந்த சமாதானமும் இல்லை. ஆம், அருமையானவர்களே, அப்படிப்பட்டவர்கள் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழ முடியாது. இந்த சகோதரன் தேவனுடைய பிள்ளையா இல்லையா என்ற ஒரு கேள்வியை எழுப்ப நான் முன்வரவில்லை. ஆனால் அந்த சகோதரனுக்கு நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்றால், அதே நிலையில் இருக்கிற எண்ணற்ற விசுவாசிகளுக்கு நான் சொல்ல விரும்புகிற சத்தியம் என்னவென்றால், அருமையான நண்பனே, சகோதரியே, இப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கொடுக்க முடியும். இதை நீங்கள் அவரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் வாழ்க்கையிலே சமாதானமும் சந்தோஷமும் நிறைவாயிருக்கும் ஒரு இடத்திற்கு உங்களை வழிநடத்தும்படியாக நீங்கள் தொடர்ந்து கேளுங்கள். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாயிருப்பீர்கள் என்றால் பாவமான வாழ்க்கையிலே நீங்கள் திருப்தியோடு வாழ முடியாது. பாவமான வாழ்க்கை முறையை தங்களது அனுதின வாழ்க்கை முறையாக கொண்டிருக்கிறவர்கள் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை முறையை வைத்திருக்கிறார்கள் என்று அவர்களோ அவர்களை நெருக்கமாய் அறிந்திருக்கிற மற்றும் ஒருவரோ சொல்லலாம். ஆனால் அது பாவம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே வேளையிலே அப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் விடுதலை உண்டு என்று கூறுகிறார். இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலே இருக்கிறவர்களுக்கு வேறு சில சூழ்நிலைகளோ சிக்கல்களோ சாதாரண வாழ்க்கைக்கு மாறுபட்ட காரியங்களோ இருக்கலாம். கிறிஸ்தவ மனோதத்துவ ஆலோசனை ஊழியத்தை செய்யும் ஒருவரை சந்தித்து சரியான ஆலோசனை பெறுவது சிறந்தது. கர்த்தரை அறியாத ஒருவரிடத்திலே நீங்கள் ஆலோசனைக்கு செல்வீர்கள் என்றால் மேலும் அதிக ஆழமாக இப்படிப்பட்ட பாவங்களுக்குள்ளே உங்களை அவர்களே தள்ளிவிடுவார்கள். நீங்கள் ஒரு காலம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து விடுதலை பெற முடியாத ஒருவராய் மாறிப்போவீர்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தரால் உங்களுக்கு விடுதலையை கொடுக்க முடியும். அவர் விடுதலை கொடுப்பவர். ஏனென்றால் நீங்கள் அவருடைய பிள்ளை. இதைத்தான் இந்த இடத்திலே கர்த்தருடைய வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர் உங்களுக்கு விடுதலை தருவார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவர் எளிதாக உங்களை இந்த பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை செய்வார். எனவேதான் ரட்சிப்பை குறித்து பவுல் எபேசியர் 2:8 சொல்லும்பொழுது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்கிறார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறுவதற்கும் விசுவாசம் வேண்டும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற வாழ்க்கையை பெற்றுக் கொள்வதற்கும் விசுவாசமே மூல காரணம். இப்பொழுது 1 யோவான் 3:7 வாருங்கள். பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராயிருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாயிருக்கிறான். பிள்ளைகளே என்று சொல்லும்பொழுது யோவான் கர்த்தருடைய பிள்ளைகளாயிருக்கிறவரிடத்திலே பேசுகிறார். உலகத்து மக்களிடத்திலே அவர் பேசவில்லை. இங்கே அவர் சொல்வது என்ன? பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராயிருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாயிருக்கிறான். இதுதான் ஒருவர் கர்த்தருடைய பிள்ளை என்பதை வெளிப்படுத்துகிறது. அவரிலே நிலைத்திருத்தல் என்பது அவரோடு உள்ள குமாரன் என்ற நமது நிலைமையை குறித்து மட்டும் சொல்லுகிறதில்லை, மாற்றப்பட முடியாத ஒரு நிலைமையை நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள். ஆனால் நடைமுறை காரியமும் இதிலே அடங்கியிருக்கிறது. அவரோடு உள்ள ஐக்கியத்திலே, அவருக்கு சேவை செய்வதிலே நீங்கள் நிலைத்திருக்கும் போது பாவ பழக்க வழக்கங்கள் விடப்பட வேண்டும். ஒருமுறை ஒரு சகோதரன் எங்கள் அலுவலகத்திலே வந்து, உங்கள் நிகழ்ச்சியை நான் அதிக காலமாக கேட்கிறேன், நீங்களே எனக்கு உதவி செய்ய முடியும் என்று நினைக்கிறேன், நான் குடிக்கக்கூடாது என்று நினைக்கிறேன் ஆனால் குடித்து விடுகிறேன், பல ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், இவ்வளவு காலமாக நான் குடிக்காமல் இருந்தேன் ஆனால் திடீரென்று மீண்டும் நான் குடிக்க ஆரம்பித்து விடுகிறேன், என்னை நான் வெறுக்கிறேன் என்று அழ ஆரம்பித்தார். அது மட்டுமல்ல, இப்படி நான் இருந்தால் என்னுடைய வேலையை நான் இழந்து போவேன் என்றும் நான் நினைக்கிறேன், நான் குடிக்கக்கூடாது என்றுதான் யோசிக்கிறேன், ஏனென்றால் நான் ஆண்டுடைய பிள்ளை என்று கூறினார். அது மட்டுமல்ல, நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். இப்பொழுதும் நான் மிக தொலைவில் இருந்து உங்களை தேடி வந்த ஒரு காரணம், எனக்கும் ஒரு விடுதலை உண்டா என்பதை கேட்கத்தான். ஆம், உங்களுக்கும் விடுதலை உண்டு என்றுதான் கூறினேன். பிதாவுடைய சுபாவம் இருக்கும் என்றால் முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், ஒரு மனிதன் பாவத்திலே வாழ்வதிலே மகிழ்ச்சியோடும் திருப்தியோடும் வாழ தேவன் அனுமதிக்கிறதில்லை. விசுவாசிகள் பாவத்தில் விழுந்துவிட்டால் அது அவர்களுடைய சந்தோஷத்தை எடுத்து போடும். அது அவர்களை துக்கத்தினாலே நிரப்பும். அந்த சகோதரனுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை என்ன தெரியுமா? ஒவ்வொரு முறை நீங்கள் விழுந்து போனாலும் உடனடியாக பிதாவினிடத்திலே போங்கள், நீங்கள் செய்ததை சொல்லுங்கள், அவருக்கு மகிமை குறைவான காரியத்தை செய்ய விரும்பவில்லை என்பதையும் சொல்லுங்கள், அவரை விசுவாசியுங்கள், உங்களையும் அவர் விடுதலை செய்யும் ஒரு நாள் சீக்கிரமாய் வரும் என்று கூறினேன். பிரியமானவர்களே, கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டுள்ளேன் என்று சொல்லும் எந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கும் இதுதான் விடை. தேவனால் விடுதலை கொடுக்க முடியும். விசுவாசத்தோடும் உண்மையான வாஞ்சியோடும் அவரை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக விடுதலை உண்டு. அருமையான சகோதரனே, சகோதரியே, நான் என்ன பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை அறிந்தவனாகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அன்பராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நானும் விழுந்து போன தவறிப்போன காலங்கள் உண்டு. ஆனால் அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரையே தொடர்ந்து தேடிய பொழுது அவரே எனக்கும் விடுதலையை கொடுத்திருக்கிறார். அவர் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கும் அவர் உங்கள் உள்ளத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார். நீங்களும் உண்மையான இருதயத்தோடு அவரை தேடுவீர்கள் என்றால் கண்டடைவீர்கள். அவரே உங்களுக்கு ஒரு விடுதலையையும் சமாதானமான வாழ்க்கையையும் தந்தருளுவார். ஜபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இன்றும் எங்களுடைய உள்ளத்திலே இருக்கிற கேள்விக்குறிகளுக்கு நீர் கொடுத்த பதிலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே கடந்து வந்த பிறகும் திரும்ப திரும்ப குறிப்பிட்ட பாவங்களிலே விழுந்து போகிறோமுடைய பிள்ளைகளை இந்த நேரத்திலே நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உண்மையான உடைந்த உள்ளத்தோடு இந்த வேளையிலே உமை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் விடுதலை கொடுக்க விரும்புகிறீர் என்பதை அவர்கள் விசுவாசிக்க உதவி செய்யும். எல்லா அவிசுவாசங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கொள்கிறோம். ஆண்டவரே, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்ற வசனத்தை இன்றைக்கு இந்த ஜப நேரத்திலே கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உண்மையாக மாற்றும். வாழ்நாளெல்லாம் இதை குறித்தவர்கள் சாட்சி பகரத்தக்கதாக தொடர்ந்து உம்மோடு ஐக்கியம் கொள்ள வெற்றியுள்ள வாழ்க்கையை இன்றே நீரே அவர்களுக்கு தந்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-12-25. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-908-12-21, 0444-908-1221.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. தேவனாலே எல்லாம் கூடும். மத்தேயு 19:26 வசனத்தின் பின்பாகம்.